சூரியன் சாய்ந்ததிலிருந்து இரவின் இருள் சூடும் வரை இறை உணர்வில் நினைத்திருப்பீர்களாக. உங்களுக்கு களைப்பு ஏற்படுற சமயம், அந்த களைப்பு உங்களுக்கு தூக்கமா மாறுற வரைக்கும், இறை உணர்வில் நினைத்திருங்கள். பகல் வேலைக்கு பிறகு நமக்கு நிச்சயமா களைப்பு ஏற்படும். காலையில் இருக்கக்கூடிய உற்சாகம் பகல் வேலைகள் இருக்காது, பகல் வேலைக்கு பிறகு இருக்காது. சூரியன் சாய்ந்ததிலிருந்து உங்களுக்கு களைப்பு மிகுதியாக இருக்கக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் நீங்கள் அதிகமாக அல்லாஹ் நினைவு கூறுங்க. இரவின் இருள் சூடும் வரை, அப்போ இரவின் இருள் சூடும் வரைன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு தூக்கத்தில் கூட வந்து நினைவு இருக்கும், முழுத்துக்கும் வரைக்கும் அறுவரையாக அசந்துக்கிட்டு இருக்கும்போது தூங்கத்துக்கு முன்னாடி கூட அந்த நினைவுகள் இருக்கும். அந்தாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய நற்செய்திகள் எப்போதுமே இருக்குது. அந்த நல்ல செய்திகளை நாம் கிரகிக்கிறோம் அல்லது அதை நம்ம அலட்சியப்படுத்திடுறோம். முழுசாக நமக்கு கிரகிக்கிறது கிடையாது, முழுசாக நம்ம லட்சியப்படுத்த கிடையாது. அந்த தூக்கத்தை தான் அறகுறையாக இறைவனுடைய அருளை நம்ம கவனிக்கிறோம், அது கவனிக்காமல் அந்த இடத்துல அதிகமாக அதை வந்து நாம் பொருட்படுத்துறது கிடையாது. பாதி நம்மளுடைய எண்ணங்கள்லாம் இருக்கும், பாதி அதுக்கு ஒரு அழகான நற்செய்தி இருக்கும், கவலைகள்லாம் இருக்கும், கவலைகளை நீக்கக்கூடிய செய்திகளும் அந்த நேரத்தில் கண்டிப்பாக. நம்முடைய உடல் அசதியுள்ள நேரமும் நம்முடைய நினைவு தவறக்கூடிய நேரத்தில், அதாவது தூக்கத்து கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் இறைவனுடைய செய்திகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. நம்முடைய இயலாமைக்கு அவனுடைய ஞானமிக்க இறைவனுடைய வார்த்தைகள், கவலை வேண்டாங்கிற அந்த செய்தி அல்லது அவங்கிட்ட வரக்கூடிய ஒரு புது செய்தி, அந்த இரவு நேரங்களில் தூக்கத்துக்கு முன்னாடி கவனிங்க, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள. அந்த உணர்வு அவன் நமக்காக அழிச்சிட்டு இருக்கக்கூடிய நல்ல செய்திகள் இப்பவும் கவனிக்கலாம். மனசில் நல்ல செய்திகள் இருக்குது. பொழுது அடையிற நேரம், உங்களுடைய நினைவு தவறத்துக்கு முன்னாடி அவனுடைய நினைவில் வந்துடுங்க. அது உங்களை அறியாத அழகான வார்த்தையில் உங்களை பிரவேசிக்க செய்யும். சூரியன் சாய்ந்ததிலிருந்து இரவின் இருள் சூடும் வரை இறை உணர்வில் நினைத்திருந்தது. அதே மாதிரி நினைவு திரும்பும் பொழுதும் குர்ஆனை நீங்கள் நினைவு கொண்டுங்க. எந்த ஒரு வசனத்தை எடுத்தாலும் சரி, நினைவு தவறத்துக்கு முன்னாடி, தூக்கத்துக்கு முன்னாடி கொஞ்சம் என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அவ்வளவே உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எறும் வேலை அந்த இரவில் உங்களுக்கு அந்த உணர்வோடு நீங்கள் படுக்கும் பொழுது உங்களுடைய மனசு சைத்தானின் தீமைகளிலிருந்து முழுமையாக நீக்கப்பட்ட நிலையில் இருக்குது அந்த நினைவு திரும்பும் பொழுது. ரெண்டு பாயிண்ட் ஆஃப் டைம், தூக்கத்துக்குள்ளே போகும் பொழுதும் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கும் பொழுதும், பகலின் இரு முனைகள், இரவின் இரு முனைகள், ரெண்டு ஒன்றும் ரெண்டு தரும். பகலின் இரு முனைகளும் இரவின் இரு முனைகளும் ஒன்று தரும். இந்த ரெண்டு வேலைகளில் இரவை முன்னிலைப்படுத்தி சொல்லும் போது இரவின் முனைகள், பகலை முன்னிலைப்படுத்தி சொல்லும் போது பகலின் முனைகள், உங்களுடைய வேலைகள்லேருந்து ஓயும் பொழுது ஏகப்பட்ட நஷ்டங்களும் அதில் சில லாபங்களும் துன்பத்தோடு இன்பம் கடந்த ஒரு வாழ்க்கை இருக்குது. அதில் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை பெரும்பாலும் எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு மட்டும் பார்ப்பீங்க, பொருள் அடிப்படையில் மனசு அடிப்படையில் எவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டிருக்குதுங்கிறத கவனிக்க கிடையாது. அது பகல் நிர்முனைகள், இரவு நிர்முனைகளில் வந்து தூக்கத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நீங்கள் இறைவன் நினைவு வந்தீங்க, தூக்கத்தை எந்திரிக்கும்போது எந்த அளவுக்கு நீங்கள் இறைவன் நினைவு இருக்கீங்க, தூக்கத்துக்கு முன்னாடி உன்னுடைய உணர்வுகளை இந்த எழுப்பு இறைவனையும் கேட்க வேண்டியிருக்குது. தூக்கத்துக்கு பின்னாடியும் நிச்சயமாக அந்த உணர்வு கொண்டு எழுப்புவான். அந்த நேரத்தில் குர்ஆன் முந்தின இரவில் நீங்கள் எவற்றையெல்லாம் வந்து அறகுறையாக நீங்கள் உங்களுடைய கவனத்தில் கொண்டு வந்தீங்களோ, உணர்வு தவறத்துக்கு முன்னாடி நினைவு தவறத்துக்கு முன்னாடி, அவ்வளவுமே உங்களுக்கு புது வாழ்க்கையாக அந்த எழும் வேலை சாட்சியமாக. அந்த வேலையில் நீங்கள் குர்ஆன் ஓதும் பொழுது நேற்றுடைய தொடர்ச்சி இன்னைக்கு அவன் புறத்திலேருந்து நிகழக்கூடியதாக இருக்குது. நேற்று வரைக்கும் உங்களுடைய காரியங்களில் நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க, இப்போ அவனுடைய புறத்திலேருந்து ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்குது. இரவின் அந்த பகுதி நித்திரை உங்களுக்கு அமைதி அளிப்பதற்காக அந்த நித்திரையை கொடுக்கலாம். மனசுக்கு உங்களுடைய பொருள் அடிப்படையிலான உலக அடிப்படையிலான அறிவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக வேண்டி அந்த அமைதியை கொடுத்தார்கள். ஒரு நித்திரையை கொடுத்து அமைதியை கொடுத்தோம். அந்த அமைதியோடு தான் நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. காலையில் எழுந்திருக்கும் போது அந்த இறைவன எந்த தூக்கம் தவறத்துக்கு முன்னாடி இறைவனுடைய நினைவில் இருந்தீங்களோ அந்த உணர்வை நீங்கள் பாதுகாத்துக்கிட்டீங்க சொன்னால் அந்த நாள் எழுந்திருக்கும் போது அமைதியாகும். அந்த அமைதியின் போது நீங்கள் உங்களுடைய இறைவன்கிட்ட திரும்புங்க, அவனுடைய குர்ஆனை ஓதுங்க. அவனுடைய குர்ஆனை ஓதுறதுக்கு முன்னாடி ஜின்களிலிருந்தும் மதுகளிலிருந்தும் உள்ள சைத்தான்களின் தீமைகளும் பாதுகாப்பு, அவை என்னை நெருங்காமல் இருக்க உன்னிடம் காவல் தருகின்றேன். மனிதர்களாக இருக்கக்கூடிய கெட்ட மனிதர்கள், வடிகட்ட மனிதர்கள், ஜின்கள் இருக்கக்கூடிய வடிகட்ட ஜின்கள், எங்களை நெருங்குவதிலிருந்தும் நீ பாதுகாத்துக்கள். அந்த குடும்ப போராட்டத்தை கூட கேட்கலாம். நிச்சயமாக அந்த வேலை பகலுக்கு சாட்சியமாக இருக்கு. நேற்றுடைய வாழ்க்கை மேம்படணும்னு சொன்னால் மறுநாள் இந்த வழி ரொம்ப அவசியம். ஒவ்வொரு நாளும் தூங்கத்துக்கு முன்னாடி இந்த எண்ணங்களோடு தூங்க வேண்டியது கட்டாய கடமையாகும். இறைவனுடைய எண்ணங்களோடு தூங்க வேண்டியது கடமையாகும். சூரியன் சாய்ந்ததிலிருந்து இரவின் இருள் சூடும் வரை இறைவன் கொடுக்கக்கூடிய உணர்வுகள் நினைத்திருந்தோம். எல்லா டிரான்ஸ்லேஷன்லையும் தொழுகையை கடைபிடிக்கும், தொழுகையை நிறுத்துகின்றிருக்கும், அவனுடைய கட்டளைகளை நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். தூங்கத்துக்கு முன்னாடியும் வசனங்களோட தூங்குங்க, தூங்கி எந்திரிக்கும் போதும் வசனங்களோட எழுந்துருங்க. அந்த உணர்வுல உங்களுடைய இரவின் அமைதியும் பகல் பொழுதுல அந்த உணர்வுல பகலுடைய பொறுமையும், இந்த இரண்டும் இருவேறு நிகழ்ச்சிகளாக ஒவ்வொரு இரவும் பகலும் அமையணும். இறை உணர்வோடு தூங்கும் பொழுது இறைவனுடைய அமைதி சரணமில்லாத அந்த தூக்கம், பகல் வேறு உங்களுடைய காரியங்கள் இருக்கும் பொழுது எல்லையில்லாத பொறுமை, பகல் நினைச்சக்கூடிய அமைதி அந்த பொறுமை தான், இரண்டும் அவன் பொறுத்தது கிடைக்கும். இந்த பொறுமையும் இந்த அமைதியும் நீங்கள் பாதுகாத்துக்கிட்டீங்க சொன்னால் நிச்சயமாக அந்த வேலை வந்து சிறப்பான வேலையாகும். ஒரு நாள் பொழுது அப்படி ஆரம்பிக்கணும் முடியும். எழும் வேலை குர்ஆனை, குர்ஆனைன்னு சொல்லும்போது சத்தியத்தை, அமைதியை, பொறுமையை, நல்ல எண்ணங்களோடு, எந்த கேள்விகளும் தீண்டாத, மற்றவர்களுடைய மனிதர்களுடைய உதவியை நாடாத எண்ணங்களோடு உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகும். மற்றவர்களை விட்டு நல்லா உங்களை விளக்கலாம், தனிமைப்படுத்தி தூங்க வைக்கலாம். அமைதியோடு எழுந்திருக்கும் போது அல்லாஹ் மட்டும் நமக்கு தோழமையாக கொண்டு நண்பனாக கொண்டு அவனுடைய வழிகாட்டுதல்ல முதல்ல பொறுமையை கொண்டு பொறுமைன்னா என்ன இருக்கும், அவசரத்திலிருந்து காப்பாற்றிக் கொண்டோம். கோபப்படும் பொழுது பொறுமையாக ஆத்திரம் இறையும் பொழுது, அவசரத்தை காட்டும் பொழுது, ஆத்திரம் சேர்ந்திருக்கும் பொழுது அமைதி இருக்கும். பாவ மன்னிப்பையும் கேட்கணும். நமக்கு பாவ மன்னிப்பு தேவையில்லைங்கிற அடிப்படையில் இருந்துடக்கூடாது. கவனக்குறைவாக இருக்கிறது காரணமும் அந்த பொறுமை என்பதும். கவனக்குறைவாக இருக்கிறத விட்டுட்டு கவனத்தோட உள்ளத்தில் நன்மை தீமைகளை சிந்திக்கு பார்க்க வேண்டியிருக்குது. எண்ணத்தின் அளவிலேயே சிந்திக்கு பார்க்க வேண்டியிருக்குது. ஒவ்வொரு எண்ணமும் நன்மையானதா தீமையானதா, நன்மையெல்லாம் இறைவன்றிருந்து தீமையெல்லாம் நம்மட்டிருந்து. ஆக நன்மை தீமையை பிரிச்சறியத்துக்கு கூட நம்ம சொந்த புத்தியை யூஸ் பண்ணணும்னு சொன்னால் முடியாது. பெரும்பாலும் நமக்கு மனசு மறந்து போயிருக்கு. நன்மையெல்லாம் இருட்டது மட்டும்தான் சொல்லும் பொழுது இப்போ எப்படி நாம் நன்மை தீமை பிரிச்சுகிறது? நல்லது நினைக்கிறது எல்லாமே வந்து தீமையாக இருக்கலாம். நீங்கள் விரும்பக்கூடியதில் பல விஷயங்கள்ல தீமைகள் இருக்குது. என்னுடைய எண்ணங்கள் நான் வச்சுருக்கேன், நான் விரும்பக்கூடியதான், ஆசைப்படக்கூடியது. அந்த விருப்பத்துக்கும் ஆசைக்கும் வித்தியாசத்தையும் நிறைய வச்சுட்டு வரும். அந்த ஆசைகளில் எவ்வளோ தீமை இருக்குது அது விடிஞ்சால் தான் தெரியும். அது விடியதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணுறவன் இந்த முயற்சியில் எவ்வளோ ஃபெயிலியர் இருக்குது, அப்போ இரண்டு அவ்வளோ கொண்டே அதை ஃபெயில் ஆக்கிறது. வந்ததுக்கப்புறம் அனுபவிக்க வேண்டாங்கிறதுக்காக வேண்டி உங்களுடைய முயற்சிகளையே ஃபெயில் ஆக்குவது இருக்குது. அதில் எந்த அளவுக்கு நீங்கள் மனசு உடஞ்சி போகிறீங்க, எந்த அளவுக்கு எல்லாம் நன்மைக்குத்தான் இதை ஒன்றிய அனுமதி கொண்டு தான் நடந்திருக்குதுன்னு எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை சமாதானம் அடைய போகிறீங்க. உணர்வுகள், இறை உணர்வுகள் என்ன சொன்னாங்க. இப்போ நமக்கு வந்து மனசில் வந்து கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? மனசில் நாலு விஷயத்தை பற்றி நினைக்கிறோம், இன்னைய விஷயத்தை தவறு விட்டுறீங்க. கவலைப்படுறோம், இன்னைக்கு கொடுத்துக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியற்று அமைதியும் அவனுடைய தூய்மையை போகாடுறதையும் விட்டுட்டு நாம் கவலையில் இருக்கிறோம். கவலைன்னு சொன்னாலும் நாளைக்குள்ள விஷயம்தான். இனி உங்களுக்காக நீங்கள் சம்பாதிக்கிற விஷயத்தை கொண்டு தான், பெரும்பாலும் பொருள்கள் தான், வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப சோதனையாக என்னுடைய உடல்நலம், எனக்கு பிடிச்சவங்க தேர்ந்தெடுக்குமானுடைய உடல்நலம், அவங்களுடைய வறுமை, இந்த நோயும் வறுமையும் தவிர கவலைங்கிறதுமே ஆதாயம் கிடையாது. வேறு இருக்கா? நோயும் வறுமையும் தவிர கவலைக்கு ஆதாயம் இருக்கா? கெட்டதான் நடக்கும் அப்படிங்கிற இந்த ரெண்டு தேவை இருக்கா? இப்போ நோயை கொண்டு வறுமையை கொண்டு பிடிச்சிருக்கிறோம் ஒவ்வொருத்தரையும் பணிந்தோறும் பொருட்டு. அந்த பணிவு நான் பெருமையுடைய அடையாளத்திலிருந்து எவ்வளோ விளங்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் பணிவத்துக்காக வேண்டி உருவாக்கக்கூடிய சோதனைகள் வறுமையும் நோயையும் நிச்சயமாக எல்லாம் தரமாட்டோம். ஒரு நெருக்கமானவங்களுடைய வறுமையும் அவங்களுடைய நோயும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிக்கும்னு தெரியும் உனக்கு, அதையும் உங்களுக்காக அனுமதிக்க மாட்டோம். அதாக உங்களுக்கு முன்னாடி அவ்வளவும் அழகாக இருக்கும், சுகமாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் மற்றவங்களுக்கும் இறையுணர்வை சொல்லிக் கொடுக்கணும். இனி வரக்கூடிய வாழ்க்கை நோயும் வறுமையும் இல்லாத வாழ்க்கை, மனிதர்கிட்ட நம்ம நெருங்க தேவையில்லாத வாழ்க்கை. தனிச்சிருக்கும்போது கற்பனைகளை ஜின்கள் போடக்கூடிய கற்பனைகளோட நெருங்கி வாழ தேவையில்லாத வாழ்க்கை. ஒவ்வொன்றையும் நீங்கள் நன்மையை நாடும் பொழுது மனிதர்களிடமிருந்தோ ஜின்களிடமிருந்தோ நிச்சயமாக இல்லை, உங்களுடைய சொந்த கற்பனைகளிலிருந்தோ மனிதங்க சொல்லக்கூடிய அவங்களுடைய வழிமுறைகளிலிருந்தோ நமக்கு எந்த நன்மை கிடையாது. இதை வேண்டும் அப்படிங்க. இப்போ நம்ம செய்யறது என்ன இருக்குது, நம்ம என்ன செய்யணும், என்னென்ன ஓடிட்டுருக்குதோ அவ்வளவும் இறைவன் கொடுத்த இதன் மீது அதிகாரம் படிச்சு நம்ம ஒருத்தந்தான். ஆனால் ஒரு சின்ன விஷயம் கற்பனை உங்களுக்காக அவன் கற்பிக்க அதை நம்ம கற்பனையில் போட்டுரும். ஒரு சரியான விஷயத்தை உங்களுக்கு அவன் அறிமுகப்படுத்த அதை நமக்கு அறிவுக்கு உட்பட்ட விஷயமாக தொடர ஆரம்பிக்கிறோம். இம்மீடியட்டாக அவன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே அருபமான விஷயமாக இருக்கும் பொழுது அந்த நொடிப்பொழுதுலேருந்தே நம்ம வந்து அது நமக்கு பரிச்சயமாக்கப்பட்டு படைக்கப்பட்ட ஒரு விஷயத்துக்கு அதை மாற்றிக்கிட்டு அந்த தொடர்ச்சியில் நம்ம நம்முடைய எண்ணங்களில் ரொம்ப தூரம் போயிடுறோம். அப்போ இதை உணர்வாக ஆரம்பித்து அந்த நொடிப்பொழுதையே உங்களுடைய அற்ப பொருள்களை நோக்கி உங்களுடைய எண்ணங்களை அதை தொடர்ந்து ஆரம்பிக்கும். உங்களுக்காக ஒரு ஆயத்தை கொடுத்தா அதை நீங்கள் பொருள் அடிப்பிள்ள பார்க்குறீங்க, டிக்ஷனரி அடிப்பிள்ள பார்க்குறீங்க, இல்லை அது உணர்வு. உணர்வு வந்து உங்களுக்காக இங்கே ஒரு மொழி ஆக்கமாக இருக்கு. கம்யூனிகேஷன் ஒரு மொழியை கொண்டு உங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்துவதாக இருக்குது. அதனால் தொடர்பு கொள்வது உணர்வின் மூலமாக நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது உணர்ச்சிகள் கலக்குது. உணர்வுக்கு பாஷை கிடையாது. அப்போ மொழி வடிவமாக கொடுக்கும்பொழுது அந்த வடிவத்தை பார்க்காதீங்க, அதில் உள்ள பொருள் என்னென்னு பார்க்காதீங்க, அதில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு. விஷயத்துக்கு நாம் இன்ஸ்டண்ட்டாக வந்துடணும். அது உணர்வுபூர்வமானதாக இருக்குமே தவிர உடற்பூர்வமாக இருக்கிறது. உடற்பூர்வமானு சொன்னால் உங்களுடைய பொருள் அடிப்படையில் இருக்காது. வழக்கு சொல்ல எப்படி பேசுவோமோ அப்படி இருக்குமே தவிர உங்களுடைய மொழி பண்டித்துவத்தை வச்சு நீங்கள் ஆராய்ஞ்சு இருக்கக்கூடிய ஒரு பொருளாக அங்கே இருக்காது. உதாரணமாக வந்து வழக்கு சொல்ல வந்து நம்ம வெற்றி விட்டு சொல்லுவோம், வெற்றுன்னு சொல்லுவோம், வெற்று தான் இருக்கும். இங்கே வெற்றுக்கு மீனிங் பார்த்து வேறு மாதிரி இருக்கும். ஆனால் வடக்கு சொல்ல அதுக்கு அர்த்தமே வேறு, ஃபிசிக்கலாக இருக்காது, உணர்வுபூர்வமாக இருக்கும். அதாவது உணர்ச்சிகள் உணர்ச்சியும் உணவு கலந்துருக்கும், உணர்ச்சியும் உடலும் கலந்துருக்காது, அதுதான் பொருள் கலந்துருக்காது. ஆனால் வெட்டு ஒரே வெட்டாக வெட்டி விடுது அப்படின்னு சொல்லுவோம் தவிர இந்த அர்த்தம் இருக்க முடியாது. என்னை கொண்டாதேன்னு சொல்லுவோம், என்னை உயிரோட கொள்ளாதேன்னு சொல்லுவோம். கொண்டதுனாலே உயிரை போகிறதான், உயிரோட கொள்ளாதுன்னு அர்த்தம். அங்கே நான் உயிரோடு இருக்கும்போது என் மனசை கொள்ளாதான்னு அர்த்தம். அந்த உயிரோட கொள்ளாதங்கிறதுக்கு வந்து மனசை நீ சாகடிக்காதான்னு அர்த்தம், மனசை காயப்படுத்தாதான்னு அர்த்தம். அளவுக்கு மீறி நீ மனசை காயப்படுத்திட்டு இருக்கான்னு அர்த்தம், இதை செய்யாத. சூரியன் சாய்ந்ததிலிருந்து இரவின் இருசொரு முறை இறை உணர்வு எடுத்திருப்பீர்களாக. இப்போ குரான் எப்படி ஓதணும், நன்றி மேலும் இல்லை குரானை படித்தவங்க அடிப்படையில் பார்க்காதீங்க, படிக்காதவங்க அடிப்படையில் பாருங்க. மொழி தெரியும் அடிப்படையில் பார்க்காதீங்க, உணர்வு அடிப்படையில் பாருங்க. எழுத படிக்க தெரியாதவரை நான் தூதரன் தேர்ந்தெடுத்தோம் சொல்லும்பொழுது இது அடையாளம் இதுதான். ஆங்க எழுத படிக்க தெரியாத அர்த்தம் இல்லை, அந்த எழுத்து வடிவமாக இருக்கக்கூடிய அறியாமையற்றவர்கள் உணர்வை கவனிக்கக்கூடியவங்களை நான் நபியாக தூதராக தேர்ந்தெடுத்த. குரான் ஓதும்போது நாம் படித்தவங்க பெருமை விட்டுருங்க, எழுத்துப்பூர்வமாக பார்க்காதீங்க, சொல் வடிவமாக பார்க்காதீங்க, வழக்கு சொல் எப்படி இருக்குமோ அந்த அடிப்பில் பாருங்கள். உணர்வுபூர்வமான பேச்சு எப்படி இருக்குமோ அந்த அடிப்பில் பாருங்கள். உணர்ச்சிகளுக்குரிய பேச்சாக இருக்காது உணர்வுபூர்வமான பேச்சு. அந்த உணர்வுலேயே தரக்கூடிய பேச்சு எப்படி இருக்கும், அது வழக்கு பேச்சாக இருக்கும். பழமொழிகள்னால் அப்படிப்பட்டதான், அதுலேருந்து அர்த்தம் கிழமை தெரியல. அந்த பழமொழிகளுக்கெல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை டிக்ஷனரி பண்ணிங்கன்னு சொன்னால் அர்த்தமே மாறிப்பெறும். காற்றுள்ள பதில் தொற்றிக்கணும் என்ன அர்த்தம், இதுக்கு அவனுக்காக வந்து இங்கிலீஷ்லேயும் பிடி பார்த்தீங்கன்னா எங்கே பிடிக்கும், முண்டை முண்டாக தான் இருக்கணும் என்ன அர்த்தம். மனசில் கஷ்டம் இருக்குது, மனசில் வந்து ஒரு விஷயம் தச்சிருச்சுன்னு சொல்லுவோம், நூலையும் ஊசியும் போட்டு தைக்கிறதா அப்படி தான் அர்த்தம் தைக்கிறதுன்னு சொன்னால். அப்போது முண்டை முண்டாக தான் இருக்குன்னு சொல்லும் பொழுது உணர்வின் மூலமாகத்தான் உணர்வு அறிய முடியும், உணர்ச்சிகள் மூலமாகத்தான் உணர்ச்சிகளுக்கு பதில் கிடைக்கும், உடல் மூலமாகத்தான் உடலுக்குரிய போக்குகள் ஆரம்பம். முள்ள முள்ளாக இருக்கும் சொன்னால் முள்ள முள்ளு தான் வழி நடத்துங்கிறது இருக்குது, ரெண்டு இருக்காது. முள்ளுக்கு முள்ளு தான் வழிகாட்டும், முள்ள முள்ளாக தான் இருக்கணும், என்ன எண்ணத்தோடு தான் சேரணும். இப்போ பழமொழிகளே வந்து எல்லாம் சேர்ந்து வரும்பொழுது இந்த முண்டுக்கு இத்தனை பழமொழி இருக்கும்போது எல்லாமே உண்மைதான். அப்போ முண்டை முண்டாக தான் இருக்குன்னு சொல்லும்பொழுது அதை நம்ம புதுசாக சிந்திச்சோன்னு மத்தியாக டிக்ஷனரி மீனக்கூடாது. ஒவ்வொரு ஆயிரத்தையும் அப்படி தான் டிக்ஷனரி மீன் கூட போகவே போகாதீங்க. ஒரு நாளைக்கும் நமக்கு அது வந்து திருத்தமான நமக்கு அமைதியான ஒரு வாழ்க்கை கொடுக்காது, எண்ணத்தை கொடுக்காது, ஒரு வழியை காட்டாது, ஒரு தெளிவையும் கொடுக்காது. இப்போ இங்கே சூரியன் என்ன அர்த்தம் பிரகாசமானது, அது சாயும் பொழுது மங்குதுன்னு அர்த்தம். என்னுடைய உழைப்பும் என்னுடைய சக்தியும் அப்படி தான் பகல் நேரங்களில் வரைக்கும் நல்லபடியாக இருக்கும். அதுக்கப்புறமா பசி ஏற்பட ஆரம்பிக்க, அது பசிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறமா சோர்வு, சோர்வுக்கப்புறமா நான் வந்து வேலை இருந்துகிட்டே தான் முடியாது முடியாது. இது மேலே என்ன செஞ்சாலும் தாருமாக தான் போகும். உருவத்தின் அடிப்படையிலே அது மங்கி போயிடும், ஸ்லோ டவுன் ஆகிடும், அதுவும் தப்பாக போகும். ஓப்பனாகவே தப்பாக தெரியும், என்ன செய்யணும் தெரியாது, நிறைய மிஸ்டேக்ஸ் உண்டு. இப்போது உங்களுடைய கடைப்பு ஆரம்பமாகும் பொழுது, மனசில் சோர்வு ஆரம்பமாகும் பொழுது அண்ணாவுடைய முன்னர்வாங்க தெரியும். அப்போ காலையிலேருந்து இருக்க தான் செய்யுது. உங்களுடைய அபரிமிதமான எனர்ஜி, என்தூசியாசம், உங்களுடைய மகிழ்ச்சி, ஆரவாரங்கள், மனிதர்களுடைய போக்குகளை சிக்கி ஒன்று கூட இறைவனுடைய உணர்வு வந்து நம்ம பார்க்காம நமக்கு சோர்வடையும் பொழுது மட்டும்தான் நான் கொஞ்சம் தூங்கணும்னு இருக்குது. இல்லை, அதுக்கு முன்னாடி நிறைய இறை உணர்வுகள் இருக்குது. என்ன தேவை, என்ன தேவை, என்ன தேவைன்னு இருக்குது, அதை கவனிக்காதீங்க. அந்த தேவைகளையே நீங்கள் வாழணும். என்னால் இந்த தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள இயலாது. எப்படி வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து பொருளடிப்பில் பார்க்காம அதை உணர்வு நடிப்பில் பார்க்கணுமோ அதே மாதிரி என் மனசில் எனக்கு சோர்வாக இருக்குன்னு சொல்லும்போது அந்த சோர்வு கத்தம் வேறு, இதுக்கு மேலே என்னால் முடியலன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு மேலே நான் தாங்க மாட்டேன்னு அர்த்தம். அதை கவனிக்க கிடையாது. இருந்தாலும் நீ வேலை செஞ்சு ஆகணும், 5 மணிக்கு வேலை செஞ்சாகணும், 8 மணிக்கு வேலை செஞ்சாகணும், எக்ஸ்ட்ரா டியூட்டியும் பண்ணி ஆகணும். எல்லாமே இந்த பணத்துக்காக. பணங்கிற ஒன்று வரும்பொழுது அடிமையாக்கப்படும் உணர்வு நமக்கு மடுக்கப்பட்டு மடுக்கடிக்கப்பட்டு மடுக்கடிக்கப்பட்டு உணர்ச்சிகளுக்குள்ளாகும். அந்த உணர்ச்சிகள் வரும்போதே நான் ஒன்று எஜமான நான் மாறுறேன், நானே எனக்கு உயர்வாக ஒரு நிலைப்பாட்டை மேற்கொள்கிறேன். ஆனால் இன்னொரு பணம் நான் எனக்கு நானே அடிமையான இன்னொரு பணம் எனக்கு நானே அடிமையாக உன்னத்தனுக்கும் கீழாக இந்த வாழ்க்கையிலேருந்து நம்ம நம்மளை பாதுகாத்து எந்த நேரமும் இறைவனுடைய சொல்ல கேட்கவங்களா இருக்கணும். எந்த காலத்திலையும் இறைவனுடைய சொல்ல நாம உணர்ந்தவங்களா இருக்கணும். காலங்கிறது வந்து உங்களுடைய வெளிப்படையான நேரம் காலம் கிடையாது, இறைவனுடைய உணர்வுகள் காலம் வேண்டாம், இறைவனுடைய உணர்வு தவறின காலம் வேண்டாம், நஷ்டங்களும் இறைவனுடைய உணர்வுக்கு காலம் வேண்டாம், அமைதியும் ஆறுதலும் இருக்கும். அந்த அமைதி ஆதரவு வெற்றித்தனமான ஆதரவு கிடையாது, வெற்றித்தனமான அமைதி கிடையாது. அது உங்களுக்காக கணிஞ்சு வரக்கூடிய காலத்தை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அழகான பொறுமைக்குரிய ஒரு பேரர்கள் கிடைக்கக்கூடிய அந்த காலங்களாக உங்களுக்காக கணிஞ்சிட்டு இருக்குது. அந்த ஒவ்வொரு காலத்துலேயும் சூரியன் சாய்ந்ததுலேருந்து இரவு இருள் சூழ்நிலை, அதன் பிறகு நீங்கள் எழுப்பப்படக்கூடிய அந்த நேரம், இந்த ரெண்டையுமே உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே முன்னுக்கு பின் அழகானதாகும், உயர்வானதாகவும் அமைதி பெரிதாகவும் உலக மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு தரம் உயர்த்தப்பட்ட அந்த பகுதிகளில் நீங்கள் வழி நடத்தப்படுவீங்க. அதுக்கு அதே மாதிரி எப்போதுமே இரவு நேரங்களில் அமைதியும் பகல் நேரங்களில் பொறுமையும் இந்த ரெண்டு இருக்கிற காலம் என்ன இயற்கையாக அமையும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை செயற்கையான வாழ்க்கையாக இருக்காது, மனிதர்களுடைய அடிப்படையான வாழ்க்கை இருக்காது. அந்த வாழ்க்கையை ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக முறையே அவங்களுக்காக அனுமதிக்கப்பட்டதாகவும் உரிமையாக்கப்பட்டதாகவும் இருக்கு. அவங்க இந்த உலக வாழ்க்கையிலையும் மனசுக்கு கவலை கொடுக்கக்கூடிய ஒரு பாதை அடைய மாட்டாங்க, துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாதை அடைய மாட்டாங்க. வறுமையோ நோயோ அவங்களை தீண்டாது. எல்லா நோயும் மனசுலேருந்து ஆரம்பிக்குது. அந்த மனசு சுத்தமாகும். இது இந்த சூரியன் சாய்ந்ததிலிருந்து இறைவனின் சொல்லும் வரை யார் இறைவனுடைய பேச்சை கேட்கிறார்களோ, நன்மை உணர்கின்றார்களோ, அவனையும் பொறுப்பேற்படுத்துகின்றார்களோ, அந்த பொறுப்பேற்படுத்துதலை நினைச்சு நிற்கிறார்களோ, இன்னும் எழும் வேலையும் அவனை கொண்டு ஆதரவுடையிறார்களோ குரானை, நிச்சயமாக இந்த இறைவனுடைய ஆரம்பமிலிருந்து முடிவு வரைக்கும் இந்த இரண்டு முனைகளிலும் அவர்களுக்கான குரான் பகலில் இருமுனைகளாக அமையும். பகல் இருமுனைகளுக்கு நடுவே அந்த வாழ்க்கை அமையும். பகல் நிற வாழ்க்கை இறைவன் இரு முனைகளுக்கிடையே அவங்க எந்த அளவுக்கு உணர்வு நினைச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக நினைவு கொள்ள முடியும். நம்முடைய உலக அடிப்படையில் இருக்கக்கூடிய ஆத்திர அவசரத்தில் என்னென்ன கவனம் தவறுமோ அவ்வளவுமே அந்த இரவுல வந்து அது பாதுகாக்கப்படுது. இரவின் அமைதியை பாதுகாத்துக்கிறவங்களும் பகலின் ஆரம்பத்தை குரானை கொண்டு உறுதிப்படுத்தி கொடுத்தவங்களுக்கும் அந்த பகலின் முனைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக அமையும். அது ஒவ்வொரு நாள் நம்ம பார்த்தாகணும். 17:79 இன்னும் இரவின் பகுதியில் நம்முடைய விருப்பங்களை உறுதிப்படுத்தும் தியானத்தை மேற்கொள்கிறோம். இன்னும் இரவின் பகுதியில் இப்போ மேலதிகமாக இன்னும் அந்த உங்களுடைய இருள் சூழ்ந்த அந்த பகுதியில் உங்களுக்கு விழிப்பையும் கொண்டு வரேன். நான் உங்களுக்கு விழிப்பையும் கொண்டு வரேன். யாருக்கும் ஒட்டுமொத்தமாக காலையில் இரவு நேரத்தில் ஆரம்பித்து பகல் திரும்ப எந்திரிக்கிற நேரம் வரைக்கும் கண்டினியூஸ் தூக்கம் கிடையாது. நடுநாள் பிரேக் பண்ணுறேன். அந்த நேரங்களில் இறைவனுடைய உணர்வு இருக்குதான்னு பாருங்கள். நல்ல தூக்கம் தான் ஆரம்பித்தான்னு பாருங்கள். அதை விட்டுட்டு பிளாங்காக இருக்கணும். அதை அதை விட்டுட்டு டைம் பார்த்துட்டு எரிச்சலோடு திருத்தி விடணும். அது கொஞ்சம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் தூக்கம் வராமல் கொண்டு கொண்டு படுத்து விடணும் பாருங்கள். இல்லை அந்த நேரம் தூக்கத்துக்குள்ள நேரம் இல்லை. அந்த சொற்பயத்துக்கு என்ன நினைவு கொடுங்க. இப்போ இரவு வந்து இரவும் பகலுமாக பல நிலைகளில் இரவுலேயே பிரிக்கப்படுது. உங்களுக்கு உணர்வு தட்டக்கூடியது பகல் நேரம். அது உன்ன இரவின் பகுதிகளில் நடக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் திருத்த முடியுங்க. திரும்ப இரவு அந்த இரவுக்கு தூக்கத்துக்கு விழிப்புணர்வுக்கும் பிறகு தூக்கத்துக்கு இடையில இறைவன் நினைவு கொடுங்க. அவனுடைய வாக்குகள் பதிஞ்சிருக்கான்னு பாருங்க. இன்னும் பேசிட்டு உணர முடியாதான் பாருங்க. அல்லது நீங்கள் வந்து ஒரு எதையும் புரியாத நிலையில் இருக்கீங்களான்னு பாருங்க. அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பொருளிட்டக்கூடிய அந்த பகுதியில் நினைவுக்குதான் பாருங்க. உங்களுடைய காரியங்களாக நீங்கள் செய்ய வேண்டிய பல விஷயங்களை நீங்கள் வச்சுருக்கீங்க. அது நினைவுக்குதான் பாருங்க. எந்த அளவுக்கு உங்களுடைய காரியங்கள் நினைவுக்கிறதோ அந்த அளவுக்கு தூங்கின தூக்கம் கெட்டதாக இருக்கும். எந்த அளவுக்கு அது நினைவுக்கு வரலையோ பிளாக்காக இருக்குதோ ஓரளவுக்கு அமைதியும் பொறுமையும் இருக்குதோ, எந்த அளவுக்கு இறைவனுடைய எண்ணங்கள் முடிக்கும் போதே வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் உயர்த்தப்பில் போகிறீங்கன்னு அர்த்தம். புரியுதா? இப்போ நான் பகல் நேரத்தில் இருக்கும்போது எனக்கு நாளைய வாழ்க்கையை பற்றிய எந்த விஷயமும் ஜாஸ்தியாக இல்லை. அதே தான் இரவு நேரங்களை விடிக்கும் பொழுது உங்களுடைய நாலு விஷயங்கள் வரக்கூடாது. அந்த ப்ரீஃப் பீரியடில் இப்போ 1 மணிக்கு 12 மணிக்கு 2 மணிக்கு நான் விடிப்போறதுன்னு சொன்னால் அந்த ப்ரீஃப் பீரியட் திரும்ப தூங்க தான் போகிறீங்க. தூக்கத்துக்கு தான் போகிறேன். அதுக்கிட்ட நம்ம சோதனைக்காக வேண்டிய அந்த பகல் நேரம் அந்த இரவு நேரத்தினுடைய ஒரு பகுதி எடுப்புறோம். எடுக்கும் பொழுது நான் ஒன்று என்னுடைய அடுத்த நாள் வேலையை சாதமாக நான் அதே இடத்துல முடிக்கணும்னா கவலையோடு முடிக்கணும். அல்லது என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நான் வந்து பொல்லிட்டுங்கிற அந்த வேகத்தோட எல்லாம் என் கையில் இருக்குதுங்கிற அந்த உணர்ச்சியோட நான் முடிக்கிறேன். அல்லது ஒன்றுமே இல்லை சாதாரணமாக இருக்குது. பகல் நேரத்தில் இப்படி பொறுமையை அது அறிவிக்குது. இந்த இடத்துல அமைதி வேறு எந்த இன்னும் கலக்கலை. ஆனால் இறைவனுடைய அந்த வாக்குகள் இறங்கிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு மூச்சும் இறங்கிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு அதை கவனிக்கணும் அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அழகை நான் பார்க்குறேன். உலகத்தில் அறிமுகமில்லாத ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு சிறப்பான பகுதி என் மனசுக்கு வந்து உணர்வாக அறிவிக்கப்படுதோ அந்த உணர்வு வருஷம் வரும்பொழுது குரான் அந்த உணர்வு இருக்கு. அது உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய குரானுடைய ஆயத்துக்கள் இப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவான விளக்கமாக இருக்கும். அது உறுதிப்படுத்தக்கூடியதாக உங்களுடைய மனசில் இயற்கையாக அது அமைக்கப்படக்கூடியதாக இருக்கும். அந்த உறக்கத்தினை காணும் பொழுது ஒரு படி உயர்ந்துடுறீங்க. பகல் வேலைகள் தான் உங்களுடைய நம்பிக்கை அதிகமாகும். உங்களுடைய எண்ணங்கள் மீதும் ஒரு நம்பிக்கை இருக்கும். உங்களுடைய உலக வாழ்க்கையின் போதும் ஒரு உயர்வு இருக்கும். அந்த பகல் நேரத்துடைய பொறுமையும் அமைதியும் மேலும் பாதுகாக்கப்படும், இன்னும் உறுதியாக்கப்படும். ஆக இரவு நேரங்கள் எந்த அளவுக்கு நான் வந்து என்னை பேணிக் கொள்ளணும், அந்த அளவுக்கு பகல் நேரங்களில் உங்களுடைய உயர்வுக்கு உறுதியாகும். எந்த அளவுக்கு நான் இரவு நேரங்களில் என்னுடைய கற்பனைகளில் என்னுடைய கெட்ட கற்பனைகள் உண்டு, நல்ல கற்பனைகள் உண்டு, நாளைக்கு நாங்கிற அந்த ஒரு அகம்பாவத்தோட செய்ய வேண்டிய வேலைகள் எதுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு தூங்குறது உண்டு. அதே சொல்ல பல பகல் நேரங்களில் அந்த அகம்பாவத்தின் காரணமாக பல பேருக்கு தீமைகள் நிகழ்ச்சி அதனுடைய துன்பங்கள் நான் இனி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு நான் வந்து கெட்டதை கொடுத்தனும், அந்த அளவுக்கு நான் அறியாமலேயே மற்றவர்கள் கஷ்டம் கொடுக்க ஆரம்பிப்பேன். என்னுடைய ஓய்வின் போது நான் இறைவனர்களில் இருந்து அந்த இறைவர்களை விடுதலை நான் வாழ்ந்த வரைக்கும் எனக்கு எந்த நிலைமையும் கிடையாது. எப்படின்னு சொன்னால், நான் இப்போ வந்து படிச்சுட்டு இருக்கும் பொழுது எனக்கு வேலை என்னன்னு சொன்னால் இது நல்லா புரியும், வேலை இருந்தால் புரியாது. என்னுடைய கற்பனைகள் நான் எவ்வளவுக்கு அதிகமாக இருந்தாலும் அந்த அளவுக்கு எனக்கு தொடர்புடைய பிடிக்காது. அது கெட்ட எண்ணங்கள் இருக்கும்போது இதை எனக்கு அப்புறம் பார்த்துக்கலாமே, இப்போ வேண்டாம். இப்போ இது வரைக்கும் பல விதமான சூழ்நிலை புரியுதோ, இரவு எப்படி பாதுகாத்துக்கணும், பகல் எப்படி பாதுகாத்துக்கணும், இரவு உங்களை பாதுகாத்துக்கலாமல் பகல் உங்களை பாதுகாக்க முடியாது. மேக்சிமம் நீங்கள் நன்றி உணர்வு இருக்குன்னு சொன்னால் இரவு நேரங்களில் உங்களுடைய மனசு இறைவனோட உணர்வுகளை பாதுகாத்துக்கொள்ளுங்க. பகல் நேரம் உங்களுக்கு அதனுடைய சாட்சியங்களாக இறைவன் அமைக்கணும். நீங்கள் இரவு நேரங்களில் உங்களுடைய விருப்பங்களை, உங்களுடைய ஆசைகள் இல்லை, உங்களுடைய விருப்பங்களை, ஆசைகள் உங்களால் நிகழ்த்தி கொள்ளக்கூடிய வழி, விருப்பங்கள் உங்களால் நிகழ்த்த முடியாத பார்க்க இரவில் பகுதியில் உங்களுடைய விருப்பங்களை உறுதிப்படுத்தும் தியானத்தை மேற்கொள்கிறீர்கள். அதுபோல தியானம் வெறும் எண்ணம் இல்லை, வெறும் கற்பனை இல்லை, தியானம் சத்தியத்தை கொண்டு அவனோட எனர்ஜி நாம் மேற்கொள்ளக்கூடிய பல விதமான உறுதி, அந்த உறுதியை அவன் நமக்கு அளிக்கும் பொழுது அதனுடைய விசேஷம் வேறு. உங்களுடைய இறைவன் புகழ்பெற்ற தளத்தில் உண்மை எடுப்பப்போ என்ன நமக்கு தெரியணும். நீங்களையும் சொன்னது இப்படி பேசுறதுக்கு நமக்கு என்ன வழங்கியிருக்கு. இப்போ இதுக்கு நம்ம உணர்வாக கொண்டிருப்பது என்னப்போ இந்த ரெண்டாயிரத்தம் என்ன புரியுது, புரியுது அதை நடைமுறைப்படுத்தணும். அதனால் இது கவனம் தவறாமல் இருங்க, என்ன கேட்டுக்கிட்டாலும் கவனம் தவறாமல் இருங்க, அந்த கவனத்தோடு இருங்க. மனிதன் உணர்ந்து பாருங்க, இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசத்து, இதனுடைய இறைவனுடைய அமைதியும் பகலுடைய ஓய்வும் நடுவில் தூக்கம் பிரேக் ஆகும் பொழுது எப்படிப்பட்ட உணர்வோடு அல்லது உணர்ச்சியோடு இருக்கிறோம், அது எதுவுமே இல்லாமல் மனசு அமைதியாக இருக்குது. அதனுடைய ஒவ்வொன்றுமே அடுத்த நாள் பகலில் உங்களுக்கு அதனுடைய தாக்கங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும். சின்ன அளவில் அல்லது பெரிய அளவில், பெரிய அளவில் இருக்கும்போது மட்டும் பார்க்குங்க, சின்ன அளவில் ஏற்படும் போது இந்த இரவுடைய வெளிச்சம் தான் பகலுக்கு, இரவுடைய இருள் தான் பகலையும் நம்ம திக்கற்று போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். எல்லாமே கவனிச்சு பார்க்கலாம். இரவில் கண்டிப்பாக வந்து முழு நேரம் தூக்கம் கிடையாது, பிரேக் ஆகும்போது ஜாக்கிரதையாக. தியானங்கள் வந்து உலக அடிப்படையை சார்ந்தது இல்லை. இறைவன் கொடுத்த வாக்குகள் எந்த அளவுக்கு நம்ம அதை உணர்றவர்கள் உலக அடிப்படையில் இருக்கக்கூடியது லேசாகணும், உணர்வு அடிப்படையில் இருக்கக்கூடியது மேலோங்கி இருக்கணும். அது ரெண்டுக்குமே நீங்கள் அறியாததுக்கும் அறிஞ்சதுக்கும் சேர்த்து ஒரு விளக்கணும், சரியா?